SBS தமிழ். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவில் அது வந்து ஒரு பரவலாகவே செல்வாக்கு இழந்து வருகின்ற ஒரு கூட்டமைப்பு அல்லது ஒரு கட்சி அப்படின்னு ஒரு பார்வை நிலவுது. இப்போ நீங்கள் கூட இங்கே ஆஸ்திரேலியா வந்த நேரம் கூட அவதானித்திருப்பீங்க. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பற்றி மக்கள் வந்து சிலர் அதிருப்தி வெளியிட்டு இருக்கலாம். உங்களுக்கு படலையா தமிழ் தேசிய கூட்டமைப்பு வர வர செல்வாக்கு இழந்து வருது அப்படின்னு?
படல்ல,
அன்றைக்கு இருந்த செல்வாக்கோடு தான் இருக்கிறீங்க.
நாங்கள் முழுக்க 100% எங்களுடைய முடிவுகளை சரியாகத்தான் செய்திருக்கிறோம். கொடுக்க வேண்டியது அரசாங்கம், அரசாங்கத்திட்ட இருந்து நாங்கள் அல்ல, வேறு எவர் வந்தாலும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாதென்றால், அதாவது இவ்வளவற்றையும் கதைக்கிற மற்ற மாற்றுக் கட்சிகள், தமிழ் கட்சிகள் அவர்களாக ஏதாவது ஒரு அதுக்குரிய திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வையை அவர்கள் ஏதாவது கொண்டிருக்கின்றார்களா இதுவரையில்?
இல்லை இல்லை, மாற்றுக் கட்சின்னு சொல்கிறீங்க, உங்கள் கட்சிக்குள்ளே இருந்த விக்னேஸ்வரனே வெளியில் வந்து டிஎன்ஏ போகிற போக்கு சரியில்லை, மக்கள் செல்வாக்கு அவர்கள் இழந்து வருகின்றார்கள், அவர்களின் இப்போ நிலைப்பாடு சரியில்லைன்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் மற்ற கட்சிகளை சொல்கிறீங்க? உங்கள் கட்சிக்குள்ளே தானே ஒருத்தர் வெளியில் வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சார் இல்லையா?
அப்போ நீங்கள் சொல்கிறீங்க விக்னேஸ்வரனுக்கு அரசியல் தெரியும் உண்டு.
உங்கள் கட்சிக்கு உள்ளே இருந்ததே ஒருத்தர் வெளியில் வந்து
அரசியல் தெரியும், அரசியல் தெரியாத ஒருவரை அங்கே கொண்டு முதலமைச்சர் ஆக்கினது முதலாவது பிழை.
அப்படின்னு அப்போ டிஎன்ஏக்கு தான் அரசியல் தெரியலன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அரசியல் தெரியாத,
நாங்கள் ஆதரவு கொடுத்ததாக இல்லை. நாங்கள் அங்கே தலைமைப்பட முடிவெடுக்கும் போது நாங்கள் எங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், உதயன் பத்திரிகையும் சுடரொளி பத்திரிகையும் என்னுடையது தான். நாங்கள் இவர்களை தமிழர் கட்சி, தேசிய கூட்டமைப்பு இவரைத்தான் சிபாசு பண்ண போகுது என்று சொல்லும்போது எங்களுடைய கட்சி தெளிவாக விக்னேஸ்வரனை பற்றியும் எழுதினது. நாங்கள் 100% மாவை சேனாதிராஜா அவர்களைத்தான் கொண்டு வர வேண்டும் என்று ஆசிரியர் தலையங்கம் அதுக்குரிய செய்திகள் எல்லாம் போடப்பட்டது. இதுதான் நிலைமை.
இல்லை மாவை வந்திருந்தால் வடமாகாணம் வந்து இன்னும் பிரமாதமாக அல்லது இதை அதிகமான
அரசியல் பற்றி தெரியும். இங்கே யார் முதலமைச்சராக இருந்தால் என்ன, அவர்களுக்கு சேவை செய்ய போகின்ற செயலாளர்கள், அவர்களோட ஒட்டிய உதவியாளர்கள், இவர்கள் அதாவது இடித்துரைக்கிற மந்திரி இருக்க வேண்டும். சரியான இடித்துரைக்கிற மந்திரி இருக்கணும், இருந்தால் எதுவும் வெற்றிகரம்தான் அமையும். அங்கே இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பின்பு ராஜீவ்காந்தி அவர்கள் நாட்டின் பிரதமரானார். என்னத்தை வைத்து ஒரு நாளாவது அரசியல் கதிரையில் இருந்தாரா? ஆனால் நாடு நல்லா நடக்கவில்லையா? அங்கே இடித்துரைக்கிற மந்திரிகள் சரியாக இருந்தால் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். இங்கே விக்னேஸ்வரன் அவர்கள் யாரையுமே யாருடைய சொல்லையும் கேட்கவில்லை, மாறாக செயலாளர்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். இதை பற்றி சொல்வாங்கன்னா,
சரி, அரசியல் கட்சிகளிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சவால் விடுகின்ற பிற கட்சிகள் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பெரும் நெருக்கடி தருவார்கள், சவாலாக இருப்பார்கள் அப்படின்னு நம்பலையா நீங்க?
முதன்முறையாக விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி வருவதாக இருக்கின்றது. நாங்கள் 10ஆம் ஆண்டு தேர்தலை பார்க்கும்போது ஒரு நிலைமை இருந்தது. உங்களைப் போல இங்கே பலரும் சொன்னார்கள், அதுவும் முக்கியமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள், இதோ மாற்றுக் கட்சிகள் தான் முன்னணியில் இருக்கின்றன, அவர்களுக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்கின்றது, எல்லோரும் பேசினார்கள். ஆனால் களத்திலே நின்ற மக்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றுக் கட்சிகளை நிராகரித்து விட்டார்கள். நான் மாற்றுக் கட்சின்னு சொன்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அங்கே ஒரு 13,000 வாக்குகள் அந்த இப்போ இருக்கும் தேர்தல் சிஸ்டத்தின்படி விஜயகலா வரக்கூடியதாக இருந்தது. அவருக்கு மற்றவருக்கு ஒரு வாக்கு வங்கி பெர்மனெண்டாக ஒரு அளவு இருக்கிறது. எனவே அன்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஒட்டுமொத்தமாக தேசிய கூட்டமைப்பை மீண்டும் 15ஆம் ஆண்டு இதே நிலைமையை எதிர்நோக்கினோம். சொன்னார்கள் அங்கே அவர்களுக்குத்தான் வெளிநாட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு எல்லாம் டயஸ்போரா எல்லாம் இவர் இன்னாருக்குத்தான் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், அவர்களுக்குத்தான் அவர்கள்லாம் தென்முறை தெரிய தேர்ந்தெடுக்கப் போகின்றார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆச்சரியம், மக்கள் முடிவெடுத்தார்கள். குறைபாடுகள் இருந்தது, மக்கள் முடிவெடுத்தார்கள்.
சரி, அதே மாதிரி இப்போ அடுத்த 2020ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையே மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுகிறீங்க நீங்கள்?
ஏதாவது குற்றங்கள் பிழைவிட்டிருந்தால் தானே மக்களால் நிராகரிக்க முடியும்.
இல்லை, குற்றம் செய்திருக்கிறீர்கள்ங்கிறத விட என்ன செய்திங்கிறதானே பெரிய கேள்வி.
என்ன செய்யலாம் என்று சொல்லுகிறீங்க? அதாவது இந்த பெரும்பான்மை அரசாங்கத்துடன் இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு ஆயுத பலமும் இல்லாத நிலையில் பெரும்பான்மை அரசாங்கத்துடன் ஒன்றை போராடி பெற வேண்டி இருக்கின்றது. அதற்குத்தான் எங்களுடைய தலைவர் ராஜதந்திர முறையை கையாண்டார், அவர் தன்னுடைய முழு முயற்சியையும் எடுத்திருந்தார், உலக நாடுகள் முழுவதற்கும் எல்லாவற்றையும் விளங்கப்படுத்தியிருந்தார், எல்லோருக்கும் நடந்து கொண்டிருப்பவையெல்லாம் தெரியும். ஆனால் அவர்களாக அரசாங்கமோ அல்லது பெரும்பான்மை இனமோ மீண்டும் தமிழ் மக்களை வேறு விதமாக சிந்திக்க தூண்டுகின்றார்கள், தூண்டப் போகின்றார்கள். இதுதான் நடைமுறைக்கு வரப்போகின்றது.
என்ன அதை புரியலையே சொல்லுங்க, என்ன மாதிரி சிந்திக்க தோன்றாங்க?
ஜனநாயகமற்ற முறையில் அவர்கள் நாங்கள் ஜனநாயக வழியில் ராஜதந்திரம் மூலம் அடைய முயற்சிப்பதை அவர்கள் நிராகரிக்கும் போது வேறு என்ன மார்க்கங்கள் உண்டு? ஏன் நாங்கள் போராட்டத்துக்கு முன்னர் வர வேண்டி வந்தது? ஜனநாயகம் நிராகரிக்கப்பட்டமையால் தானே? இப்போதல்ல, இப்போது இருந்தே இப்போது இருக்கும் சிறு பிராயத்தில் உள்ளவர்களுக்கு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கப் போகின்றார்கள். அதற்காகத்தான் கட்சியில் உள்ள தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இது ஒரு கடைசி சந்தர்ப்பம், இதை நீங்கள் பாவித்து கொள்ள வேண்டும் என்று சிங்கள தலைவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா வருகை தந்திருக்கும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள். ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது இல்லையா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரை ஆதரிக்க போகுதுன்னு கேட்டானா நீங்கள் சொல்லுவீங்க அது அந்த நேரம் நாங்கள் முடிவு எடுப்போம் அப்படின்னு. தனிப்பட்ட வகையில் உங்கள் ஆதரவு யாருக்கிருக்கும்
இப்போது? இதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆதரவு கேட்டு தான் வரப்போகின்றார்கள். கடந்த முறை சிறிசேனாவுக்கு போடுவோம், ஏன் எங்களால் நிராகரிக்கப்பட்ட, போர் முடிந்தது நிராகரிக்கப்பட்ட ஃபொன்சேகாவை பின்னர் 18,000 போராளிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தின் பேரில் நாங்கள் ஃபொன்சேகாவுக்கும் வாக்களித்திருந்தோம், இப்போது சிறிசேனாவுக்கு கொடுத்திருந்தோம். எல்லா நடைமுறையும் நடக்கும், நடைமுறையில் வரும் என்று, அதுவும் முழுமையாக ஒன்றும் நடக்கவில்லை. எனவே இந்த கேள்விக்கு
ராஜபக்சே ஆதரிப்பீங்களாப்பா? பொன்சேகா மாதிரி ஏதாவது நல்ல வாக்குறுதி தந்தா?
அதாவது வாக்குறுதி என்றது பெரும்பான்மை இனத்திட்ட இருந்து எந்த கட்டத்திலையும் நம்பி பெறலாது. இது கடந்த கால வரலாறு. எங்கள் கட்சியிலேயும் ஒரு வரலாறுகள் தெரிந்த நன்கு அனுபவம் உள்ளவர் தான் தலைவர். ஆனால் அந்த ராஜதந்திரம் என்ற ஒரு சொல்லுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்து போக வேண்டி வந்துவிட்டது. இனிமேல் அது என்ன நிலைப்பாடுகளை அவர்கள் எடுக்கப் போகின்றார்கள் என்பது பற்றி இது நான் நினைக்கின்றேன். அதற்கு இந்த விடயம் பற்றி பேசப்படவில்லை எங்களுடைய குழு கூட்டங்களிலும், இனிமே காலங்களில் தான் பேசுவார்கள். தனிப்பட்ட முறையில் என்னதான் நாங்கள் முடிவெடுத்தாலும் இன்றைக்கும் அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ அல்லது பெரும்பான்மையினமோ தமிழர்களுக்குரிய உரிமைகளை கொடுப்பதற்கு முன்வர மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் ஃபோர்ஸ், பலாத்காரம். அது சர்வதேச சமூகம் ஒரு பலாத்காரத்தை கொடுத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஒழிய நாங்களாக எடுக்கக்கூடியது என்பது சாத்தியமற்றது.
சரி, இப்போ நீங்கள் எங்கள் தலைவர் ராஜதந்திரமான நகர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் சொன்னீங்க சம்பந்தன் ஐயாவை பற்றி. அடுத்த தலைவர் சுமந்திரன் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க, உங்களுக்கு என்னப்படுது?
நான் சம்பந்தன் ஐயா எடுக்கிற முடிவுகளை பற்றித்தான், அவருடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு சரியாக நகர்த்துவார் என்ற துணியைத்தான் கதைக்கின்றேன். அனுபவம் இல்லாதவர்கள் எப்படி செய்வார்கள் என்பதால் நான் எனக்கு அதில் ஒன்றும் சொல்ல முடியாது.
இல்லை, சுமந்திரன் தலைவராகிறத நீங்கள் விரும்புவீங்களா, ஆதரிப்பீங்களா?
அதில் கட்சியில் பொதுக்குழு இருக்கின்றது, பலருக்கும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கும். எனவே அந்த இடத்தில் என்ன முடிவுகள், யார் பொருத்தமானவர்கள் என்று எடுக்கப் போகின்றார்களோ அங்கு தான் தெரியும். இங்கே வச்சு வெளியில் வைத்து பேசுவதை வைத்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. அது ஒரு மாயை எங்களிடம் இருக்கின்றது. நான்கு விதம் 4 விதமாக பேசிவிட்டால் அல்லது 4 விதமாக ஒன்றை நடத்திவிட்டால் அவர்தான் அடுத்த தலைவர் என்று யோசிப்பார்கள். இந்த நடந்த பிழைதான். உயர்நீதிமன்றத்தில் நீதியரசராக இருந்தவர் என்றைக்குமே அவர் நிர்வாகம் செய்தது கிடையாது. அவரை கொண்டு நிர்வாகம் செய்வதற்கு முதலமைச்சராக கொண்டு போட்டதே ஒரு பிழைதானே. அதை யோசித்து செய்ய வேணும் கட்சி.
சரி, உங்கள் அரசியல் எதிர்காலம் பற்றி சொல்லுங்களேன், என்ன செய்ய போகிறீங்க?
நான் 33 வருடம் அடிபட்டு விட்டேன். உதயன் பத்திரிகை வைத்து 40 முறை அடித்தார்கள். ஒன்றில்லை ரெண்டில்லை, இன்றைக்கு மட்டும் ஒரு வழக்கு கூட எங்களுக்கு எடுக்கவில்லை. அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனையோ கடிதங்கள் போட்டேன், ஜனாதிபதிக்கு சொன்னேன், பிரதமருக்கு சொன்னேன், அதுவும் ஒரு நாடாளுமன்ற அங்கத்தவராக இருந்து கொண்டு எதுவுமே நடக்கவில்லை. அரசியல் எதிர்காலம் சொல்லும்போது நாங்கள் அடைய வேண்டிய ஒரு இலக்கு இருக்கின்றது, அந்த இலக்குக்கு ஏற்ற மாதிரி பத்திரிகையை நகர்த்தி கொண்டு போவேன், நடக்கும். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து குரல் கொடுக்கக்கூடிய திசைகளில் குரல் கொடுத்து இலக்கை அடைய வேண்டும். பதவிகள் அப்புறம், முதலில் இலக்கை அடைவதற்கு என்னவற்றை நாங்கள் செய்யலாம், எப்போ எவ்வாறு கொண்டு போகலாம், இதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து என்ன செய்யலாம், இதை பற்றித்தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் கேள்வி எந்த இடத்துக்கு போகுதுன்றது நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் என்னுடைய நிலப்பாட்டை நான் சொல்லியிருக்கின்றேன்.
மிக நன்றி சரவணபவன் அவர்களே. பல கேள்விகளுக்கு எந்த சீற்றமும் கொள்ளாமல் மிகவும் அமைதியாக பதில் சொன்னீர்கள். உங்களது பயணம் சிறப்பாக அமையட்டும். மிக்க நன்றி.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil